சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள்.
196வது கதை. ட்ரௌசர் முகமதும் சுல்தானின் மகளும். ட்ரௌசர் முகமத் அண்ட் சுல்தான்ஸ் டாட்டர். குழந்தைகளே, இது ஒரு அரேபியா நாட்டு கதை. முகமது ஒரு ஏழை. அவன் அப்பா அவனுக்கு விட்டு போன ஒரே சொத்து ஒரு தொளதொள ட்ரௌசர் பேண்ட். அதை ஒரு ஷாக்கு பையாக மாற்றி சாமான்களை சுமக்க உபயோகிக்கிறான். ஒரு நாள் அந்த ஊர் சுல்தானின் மகள் இவனை பார்க்கிறாள். அவன் மேல் பிரியப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுகிறாள். அப்பா சுல்தானிடம் சொல்கிறாள், சுல்தான் தன் பெண்ணை கல்யாணம் பண்ண விரும்பும் இளைஞர்களுக்கு ஒரு புதிர் பரீட்சை வைக்கிறார். ட்ரௌசர் முகமதும் அதில் கலந்து கொள்கிறான். அந்த போட்டியில் அவன் வென்றானா? கதையை கேளுங்கள். ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் அரேபியா நாட்டு கிராமம் ஒன்றில் முகமது என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஏழை, பார்ப்பதற்கு அழகாக இருப்பான், நல்ல புத்திசாலி. அவனுடைய அப்பா இறக்கும் பொழுது அவனுக்கு விட்டு போன சொத்து அவருடைய ஆசீர்வாதமும் ஒரே ஒரு தொளதொள ட்ரௌசர் பேண்ட்டும் தான். அவருடைய வாழ்த்தை மனசில் வைத்து ட்ரௌசரை தோளின் மேல் போட்டுக்கொண்டு கிராமத்தை விட்டு முகமது கிளம்பி இஸ்தாம்பூல் நகரத்திற்கு வருகிறான். நகரத்திற்கு வந்த முகமது யோசித்தான், வேலை இல்லை என்றால் சோறு கிடையாது. எனக்கு எழுத படிக்க தெரியும், ஆனால் ஒரு தொழிலும் கற்கவில்லை. ஏதாவது மூட்டை தூக்கித்தான் பிழைக்க வேண்டும். என்னிடமோ கயிறோ கூடையோ இல்லை. என்னுடைய ட்ரௌசரைத்தான் ஷாக்காக நான் உபயோகிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு இறக்க குணமுள்ள டெய்லர் பெண்மணி அவருடைய ட்ரௌசரின் ரெண்டு கால்களையும் மூடி தைத்து கொடுத்தாள். முகமது தெருக்களில், ஹமால் போர்ட்டர் தேவையா? ட்ரௌசர் முகமது உங்கள் மூட்டைகளை சுமந்து வர தயார் என்று கூவிக்கொண்டு சென்றான். ஒரு கடையில் சாமான் வாங்கி கொண்டிருந்த வாடகைக்காரர் முகமதை பார்த்து, ட்ரௌசர் முகமது, இந்த பையன் என் வீடு வரை சுமந்து வருகிறாயா என்று கேட்டார். முதல் போனி சரி என்றான். அவனுடைய சிரித்த முகத்தை எல்லோருக்கும் பிடித்து விட்டது. நிறைய பேர்கள் அவனுக்கு வேலை கொடுத்தார்கள். பிழைப்பு ஜோராக நடந்தது. ஒரு நாள் ஒரு கனத்த சுமையை தூக்கி கொண்டு மார்க்கெட் வழியாக முகமது சென்று கொண்டிருந்தான். அப்போது அங்கே ஒரு ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. ஒரு தங்க பல்லக்கில் அந்த நாட்டு சுல்தானின் மகள் உட்கார்ந்து பவனி வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய விசாலமான கண்கள் அவளுடைய முகத்திரைக்கு மேலே தெரிந்தது. முகமது அவளை பார்த்தான். பெருமூச்சு விட்டு கொண்டே, அழகான பொண், எனக்கு இவளை பிடித்திருக்கிறது. என்ன பிரயோஜனம்? ஏழை போற்றருக்கு இளவரசி கிடைப்பாளா? வேண்டாத பகல் கவனவு என்று நினைத்தான். சுல்தானின் மகளும் முகமதை பார்த்தாள். கண்டதும் முகமதை இளவரசிக்கு பிடித்து போய்விட்டது. அவளும் பெருமூச்சு விட்டாள். இந்த வாலிபனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எப்படி இளவரசியும் போற்றரும் ஒன்றாக சேர முடியும்? அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே அரண்மனைக்கு திரும்பினாள். மறுநாள் காலை இளவரசி தன் அப்பா சுல்தானிடம் சென்று, அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயார் என்றாள். அதுவரை கல்யாணமே வேண்டாம் என்று சொன்ன தன் மகளுக்கு கல்யாண ஆசை வந்ததை நினைத்து சுல்தான் சந்தோஷப்பட்டார். சுல்தான் மகளை பார்த்து சொன்னார், மகளே, ரொம்ப சந்தோஷமான செய்தி. இப்போதே மற்ற நாட்டு இளவரசர்களுக்கு செய்தி அனுப்புகிறேன், உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்றார். இளவரசி சொன்னாள், அப்பா, எனக்கு கணவனாக வருபவர் உங்களை மாதிரி புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றாள். மகளின் பேச்சால் சுல்தானின் மனது குளிர்ந்தது. மகளை பார்த்து, மகளே, என்னை மாதிரி புத்திசாலியை நான் எங்கே போய் தேடுவேன் என்றார். மகள் சொன்னாள், அப்பா, அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லையே. ஒரு கடினமான செயலை செய்ய உத்தரவிடுங்கள். யார் அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் என் கணவன் என்று அறிவியுங்கள் என்றாள். சுல்தான் சொன்னார், அப்படியே ஆகட்டும் குழந்தாய், இப்போதே எல்லா நாட்டு இளவரசர்களுக்கும் ஓலை அனுப்புகிறேன் என்றார். இளவரசி சொன்னாள், அப்பா, இளவரசர்கள் மாதிரி நம்முடைய குடிமக்களில் சில பேரும் புத்திசாலிகளாக இருப்பார்களே, அவர்களை நாம் ஏன் ஒதுக்க வேண்டும்? அதனால் எல்லோரும் கலந்து கொள்ள வசதியாக அதை ஒரு பொது அறிவிப்பாக அறிவித்து விடுங்கள் என்றாள். அரசரும் அதற்கு சம்மதித்தார். 5 நாட்களில் இளவரசர்கள் இளைஞர்கள் கூட்டமாக அரண்மனைக்கு வந்தார்கள். ட்ரௌசர் முகமதும் அரண்மனைக்கு வந்தான். கூட்டத்தினரை பார்த்து சுல்தான் சொன்னார், என் மகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசை உள்ளவர்கள் என்னிடம் ஒரு நபரை கூட்டி கொண்டு வர வேண்டும். அவர் வேட்டையாடுபவர், தான் பிடித்ததை தூக்கி எறிபவர், தன்னால் கண்டுபிடிக்க முடியாததை தன்னுடன் எடுத்து செல்பவர் என்றார். இதை கேட்ட அங்குள்ள இளவரசர்களும் இளைஞர்களும் நினைத்தார்கள், இந்த சுல்தானுக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடித்து விட்டது, இல்லையென்றால் இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான வேலையை நமக்கு கொடுப்பாரா என்று. முகமது அப்படி நினைக்கவில்லை. இந்த சுல்தான் உண்மையிலேயே ஒரு புத்திசாலி, இது ஏதோ ஒரு புதிர் மாதிரி இருக்கு, யோசிப்போம். இப்பொழுது மத்தியானம் ஆகிவிட்டது, பிரார்த்தனை நேரம், அதனால் முதலில் மசூதிக்கு போவோம் என்று நினைத்து மசூதிக்கு கிளம்பினான். மசூதி வெளிப்பிரகாரத்தில் இருந்த ஃபவுண்டனில் 3 தடவை கைகள் கால்கள் முகத்தை கழுவிக்கொண்டு செருப்பை மசூதி வாசலில் வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பிரார்த்தனை பண்ணினான். பிரார்த்தனை முடிந்து வெளியே வந்த முகமது அங்கே இருந்த ஒரு சிறு குளம் வழியாக நடந்து வந்தான். அப்பொழுது அந்த குளத்து பக்கத்தில் ஒரு அழுக்கு பிடித்த விவசாயி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அங்கே குளித்த பின் அந்த விவசாயி உலகத்தில் வழக்கமாக பாமர மக்கள் செய்யும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். முகமதின் இருதயம் டம் 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 என்று அடிக்க ஆரம்பித்தது. முகமது மூளையில் ஒரு பொறி, சுல்தான் சொன்ன ஹண்டர் இவனாக இருக்க முடியுமோ என்று யோசித்தான். அந்த விவசாயி பக்கம் சென்று, பிரதர், என்னுடன் ஒரு அரை மணி நேரம் வந்தால் நான் உமக்கு 5 நாட்களுக்கு சாப்பிட போதுமான ரொட்டியும் சீஸும் தாங்கி தருகிறேன் என்றான். விவசாயி சொன்னான், ஐயா, வெறும் வார்த்தைகள் சோறு போடாது, நான் செய்து கொண்டிருந்த வேலையை முடித்து கொண்டு வரலாமா வர வேண்டாமா என்று யோசித்து சொல்கிறேன் என்றான். முகமது சொன்னான், உமக்கு சாப்பாடு வேண்டுமானால் இப்போதே என்னுடன் வர வேண்டும், நீர் முடிக்க வேண்டிய வேலையை சுல்தான் அரண்மனையில் செய்யலாம் என்றான். விவசாயி பயந்து போய்விட்டான். அரண்மனைக்கா? நான் வரமாட்டேன். முகமது சொன்னான், பிரதர், என்னை நம்பி தைரியமாக என் கூட வா என்றான். அரை மனதோடு அந்த விவசாயி முகமதோடு கிளம்பினான். அரண்மனைக்கு வந்த இருவரையும் காவலாளிகள் சுல்தான் முன் ஆஜர்படுத்தினார்கள். முகமது சுல்தானை பார்த்து, சுல்தான்ஜி, நீங்கள் காலையில் கொண்டு வர சொன்ன வேட்டைக்காரனை இதோ கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி விவசாயியிடம் திரும்பி, பிரதர், நீர் ஃபவுண்டனில் அரைகுறையாக விட்டுவிட்டு வந்த வேலையை இப்பொழுது தாராளமாக தொடர்ந்து செய்யலாம் என்றான். விவசாயி தன் பரட்டை தலையிலிருந்து பேன்களை தேட ஆரம்பித்தான். ஒரு பேனை கண்டுபிடித்தவுடன் அதை தன் நகத்தால் நசுக்கி அதை தூர எறிந்தான். 1, 2, 3, 4, 5 என்று பேன்களை கொன்றான். அவைகளை தூர எறிந்த பிறகு மறுபடி பேன்களை தேடினான். சுல்தான் போதும் என்று சொல்லி சிரித்து கொண்டார். முகமது கேட்டான், சுல்தான்ஜி, நீங்கள் கேட்ட வேட்டைக்காரன் இவன்தானா, சரியாக கொண்டு வந்திருக்கேனா என்று கேட்டான். ஆம் என்றார். அல்லாஹ் நாமம் வாழ்க என்று முகமது சொல்லி கூட்டி கொண்டு வந்த விவசாயியிடம் நிறைய நாணயங்களை கொடுத்து, நன்றி பிரதர், நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இரும் என்றான். விவசாயிக்கு ஒன்றும் புரியவில்லை. எது என்னவானால் என்ன, 5 நாளுக்கு சாப்பாடு கவலை இல்லை என்ற சந்தோஷத்தில் அவன் அங்கிருந்து கிளம்பினான். முகமது இப்பொழுது சுல்தானை பார்த்து, சுல்தான்ஜி, இப்பொழுது நான் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொள்ளலாமா என்று கேட்டான். சுல்தான் சொன்னார், அவசரம் வேண்டாம், என் மகளை ஒரு போர்ட்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்றார். முகமது கேட்டான், சுல்தான்ஜி, நீங்கள் வாக்குறுதி? சுல்தான்ஜி, ஆம், உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். ஒரு போர்ட்டர் இந்த புதிரை விடுவிப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ ஒரு போர்ட்டர், அதனால்தான் உனக்கு பேன்களை பற்றி தெரிந்திருக்கிறது என்றார். முகமதுக்கு ஏமாற்றம், கோபம் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். சுல்தான் சொன்னார், நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய 2வது, 3வது வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். அப்படி செய்தால் என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்றார். முகமது கேட்டான், சுல்தான்ஜி, 2வது வேலை என்ன என்று. சுல்தான் சொன்னார், ஒரு காலி பெட்டியில் உயிரோடு நுழைந்து வெளியே வரும்பொழுது மரணத்தை கொடுக்கும் ஒரு உயிரை நீ எனக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். தொங்கிய தோள்களுடன் முகமது அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். வருத்தத்தோடு யோசித்தான். அவர் சுல்தான், அவருடைய மகளுக்கு நல்ல வரனைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். அல்லாவினுடைய விருப்பம் இருந்தால் இந்த புதிரிக்கான விடையை நான் கண்டுபிடித்து சுல்தானின் மகளை கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று கடை வீதிக்கு சென்றான். ஒரு சிறிய மரத்தில் செய்த பெட்டியை வாங்கி கொண்டான். சந்தையில் ஒரு இடத்தில் நிறைய பேர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். என்ன என்று ஆவலுடன் இவன் எட்டி பார்த்ததில் அங்கே ஒரு மெஜிஷியன் தன் மேஜிக் வேலைகளை காட்டிக் கொண்டிருந்தான். பொருட்களை மாயமாக போகச் செய்வதும் திருப்பி அவைகளை திருப்பி கொண்டு வருவதுமாக நிறைய வேடிக்கைகளை காட்டிக் கொண்டிருந்தான். பொருட்களை இது சீனாவிலிருந்து வந்தது, இந்தியாவிலிருந்து வந்தது என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு பொட்டியிலிருந்து ஒரு சாமானை, இது எகிப்திலிருந்து விசேஷமாக கொண்டு வரப்பட்ட பொருள், அதை நான் வெளியே எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். முகமது அந்த பொருள் இருக்கும் இடம் சமீபமாக சென்றான். அவனுக்கு அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டான். மெஜிஷியனை பார்த்து, ஐயா, இந்த எகிப்து தேச பொருளை நான் வாங்கிக் கொள்கிறேன், நீங்கள் என்ன வேலை கேட்டாலும் தருகிறேன் என்றான். மெஜிஷியனும் அந்த பொருளை முகமது கையில் கொடுத்தான். கொடுக்கும்பொழுது இது ஜாக்கிரதை, ஆபத்து என்று சொல்லி கொடுத்தான். முகமது அந்த பொருளை தன்னுடைய மரப்பெட்டிக்குள் அடைத்து கொண்டான். நேராக அரண்மனைக்கு சென்றான். சுல்தானை சந்தித்து, சுல்தான்ஜி, நீங்கள் கேட்ட பொருள் இந்த பொட்டிக்குள் இருக்கிறது என்று பொட்டியை அவரிடம் கொடுத்தான். சுல்தானுக்கு ஆச்சரியம். இவ்வளவு சீக்கிரம் இவன் திரும்பி வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பொட்டியை முகமது கையில் கொடுத்து, தர என்றார். முகமதும், உங்கள் விருப்பம் என்று பொட்டியை கால்வாசி இடைவெளி தெரியும்படி மெதுவாக திறந்தான். சுல்தான் அந்த சிறிய இடைவேளையில் ஜொனிக்கும் கண்களோடு இருக்கும் கோப்ராவை பார்த்தார். மூடு சீக்கிரம், மூடு சீக்கிரம் என்று படபடப்புடன் முகமதுக்கு உத்தரவு போட்டார். முகமதும் பொட்டியை மூடினான். முகமது சொன்னான், சுல்தான்ஜி, நீங்கள் கேட்டதை கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளே இருப்பது உயிருள்ள கோப்ரா, வெளியே விட்டால் அது மரணத்தை கொண்டு வரும். உங்களுடைய மூணாவது வேலை என்ன என்று கேட்டான். சுல்தானுக்கு இன்னும் பதட்டம் போகவில்லை. வியர்த்த முகத்தை தன்னுடைய சில்க் கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். திடீரென்று அவருக்கு ஒரு யோஜனை தோன்றியது. முகமதை பார்த்து, உன்னுடைய மூன்றாவது வேலை இதோ என் கையில் இருக்கும் சில்க் கைக்குட்டையில் நீ 1000 காடுகளை கொண்டு வர வேண்டும் என்றார். அல்லாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து முகமது அரண்மனையை விட்டு வெளியே வந்து நகரத்தில் உள்ள பெரிய பார்க்கை நோக்கி நடந்தார். நடந்து கொண்டிருந்த முகமதின் காலணி ஏதோ பொருளை அழுத்தியதில் அது உடைந்து அந்த சத்தம் அவன் காதிற்கு கேட்டது. காலணியை அகற்றிவிட்டு உடைந்த பொருளை முகமது குனிந்து பார்த்தான். பார்த்தவுடனேயே அவன் வாயிலிருந்து, அல்லா நாமம் வாழ்க, இதோ சுல்தான் கேட்ட புதிரிக்கான விடை என்று வாய்விட்டு சொன்னான். தரையை சுற்றுமுற்றும் பார்த்தான். உடைந்த பொருள் மாதிரியே இன்னொரு உடையாத பொருளை தேடினான். அது அகப்பட்டது. அதை பொறுக்கி பத்திரமாக சுல்தானுடைய கைக்குட்டையில் வைத்து கொண்டான். நேராக அரண்மனைக்கு வந்து சுல்தானை சந்தித்தான். சுல்தான் முகமதை பார்த்து கிண்டலாக, 1000 காடுகளை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? என் கைக்குட்டையை கூட காணவில்லையே என்றார். முகமது சுல்தானுடைய கைக்குட்டையை பத்திரமாக எடுத்து பணிவாக சுல்தான் கையில் கொடுத்து, சுல்தான்ஜி, நீங்கள் கேட்ட 1000 காடுகள் இதோ என்று கொடுத்தான். சுல்தானுக்கு ஆச்சரியம். கைக்குட்டையை மெதுவாக திறந்தார். அதற்குள் ஒரே ஒரு அக்கான் கருவாலிக்குட்டை விதை இருந்தது. சுல்தான் முகத்தில் ஒரு பரந்த புன்னகை தெரிந்தது. வாய்விட்டு சொன்னார், இந்த சிறு விதையிலிருந்து 1000 காடுகளை உண்டு பண்ணுவதற்கான சக்தி அல்லாவிடம் இருக்கிறது என்பதை யாரால் மறுக்க முடியும்? அதே சக்தி வாய்ந்த அல்லாதான் என்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாப்பிளையை கொடுத்திருக்கிறார் என்பதை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஹமால் போர்ட்டர் முகமதை சுல்தான்ஜி தன்னுடைய மருமகனாக ஏற்றுக்கொண்டு அவனை நெஞ்சார தழுவிக்கொண்டார். அப்புறம் என்ன, முகமது இளவரசி கல்யாணம் ஜாம் ஜாம் என்று 40 பகல் 40 இரவு கோலாகலமாக நடந்தது. முகமதும் இளவரசியும் நீண்ட நாள் சுகமாக வாழ்ந்தனர். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை aynkaran2020@gmail.com க்கு எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.